உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
அறிவியலும் ஆன்மீகமும் உரையாடலின் தொடர்ச்சியாக இன்று நிறைவு பகுதி இடம்பெறுகிறது. கருத்துக்களை வழங்குகிறார் ராஜயோகி காளிதாஸ் அவர்கள்.
இந்தியால பல மதங்கள் இருந்தாலும் இந்தியா வந்து மதசார்பற்ற நாடு, செக்யுலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்றோம். இங்க வாழ்ந்த, உலகத்திலும் வாழ்ந்த பல அறிவியலாளர்கள், தத்துவவாதிகள், தலைவர்களும் சரி, வெளிப்படையா இறையின் மேல வந்து நம்பிக்கை இல்லாம இருந்தாலும் அவங்களோட இறுதி காலகட்டத்துல கடவுளை வந்து சரணாகதி அடைஞ்சதாக நம்ம நிறைய படிக்கிறோம். என்ன இருந்தாலும் அவங்களோட ஆத்மார்த்தமா உள்ளுக்குள்ள அவங்க குடும்ப உறுப்பினர்கள் வழிபடக்கூடிய எதையுமே அவங்க தடுத்தது இல்ல. இறுதி காலகட்டத்துல வந்து இறைக்கிட்ட சரணடைஞ்சதாக தான் நம்ம கேள்விப்படுறோம். இப்ப ஜென் தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுலயும் நீ பருகக்கூடிய தேநீர்லயும் கூட இறையை காணலாம் அப்படிதான் அவங்க சொல்றாங்க. அதாவது நீ வந்து ஆத்மார்த்தமா ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா, அதோட ஒன்றி பண்ணீங்கன்னா அதுதான் இறை நம்பிக்கை, அதிலே வந்து இறைவனை காணலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க?
நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை. அதாவது கான்சென்ட்ரேட்டட் திங்கிங் லீட்ஸ் டு தி டிவைன். அதாவது ஒன்றுபட்ட ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட சிந்தனை. சூரிய கதிர்கள் சாதாரணமாக விழும் பொழுது அவற்றை ஒன்றும் லைட் கிடைக்குது அப்படின்னு சொல்றோம். அதே ஒரு லென்ஸ் மூலமாக குவிய செய்து அந்த குவிய புள்ளிலே ஒரு சிறு காகிதத்தை வைக்கும் பொழுது அந்த காகிதம் தீப்பற்றி எரிகிறது. ஸோ ஃபோக்கஸிங் ஆஃப் லைட் எனர்ஜி. இது வந்து லேசர் போன்றவற்றில் இன்னும் அபரிமிதமான டென்சிட்டியும், லைட் ஆம்பிளிஃபிகேஷன் டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அது இன்னும் பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருக்காவே. ஒருமுகப்படுத்தப்பட்ட சிந்தனையின் மூலமாகத்தான், கான்சென்ட்ரேட்டட் மைண்ட் திங்கிங்னால தான் இன்றைய விஞ்ஞானத்துடைய அத்தனை படைப்புகளும் படைக்கப்பட்டன, உருவாக்கப்பட்டன, கண்டுபிடிக்கப்பட்டன. அப்படி இருக்கும் பொழுது ரோஜா பூ மேலே ஒருமுகப்படுத்துங்கன்று கூட ஒரு வகையான மெடிடேஷனில் சொல்கிறாங்க. ஏதாவது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆப்ஜெக்ட் மேல போக்கஸ் பண்ணுங்கன்னு சாதாரணமான ஒரு மனிதனுக்கே சொல்லும் பொழுது, விஞ்ஞானிகள் என்பது தே ஆர் லிவிங் இன் அ சப்டல் ரியாலம். ஒரு சயின்டிஸ்டுக்கு வந்து அவருடைய கல்யாண நாள் ஞாபகம் இல்லை, அவர் வெளில தேடுறாங்க எங்கன்ட்டு. அவர் பாட்டில் லேப்ல உட்காந்துட்டு ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு மூழ்கிட்டு இருக்காரு. அன்றைக்கு வந்து ஆர்கிமிடிஸ் வந்து ஒரு இதையை கண்டுபிடிச்ச உடனே யூரோக்கியா யூராக்கியான்னு சொல்லிட்டு அந்த குளியலறையிலிருந்து அப்படியே எந்திரிச்சு ஓடினார். அது எதை சொல்கிறோம் என்றால், அந்த அளவுக்கு ஒரு சித்தர் போல அவர் விஞ்ஞானத்தில் இருந்தாலும் கூட அவர் ஒரு சித்த நிலையில தானே இருந்தார். ஸோ ஒரு ஃபோக்கஸ்டு எலிவேட்டட் திங்கிங், ஆல்டர்ட் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ், இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இது மண்டேன் எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து டோட்டலாக சூப்பர் மண்டேன் திங்கிங், அப்ட்ராக்ட் லெவல் ஆஃப் திங்கிங், அப்ட்ராக்ட் டைமென்ஷன், சட்டில் ரியாலம் என்றெல்லாம் பல்வேறு வகையாக நம்ம அதை விவரித்துக் கொள்ளலாம். ஸோ இப்படி இருக்கும்பொழுது நான் கருதுகிறேன், அவர்களே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ இல்லையோ அவர்கள் அந்த இடத்துல தானே இருக்கிறார்கள். இப்போ கடவுளை வந்து நம்ம ஏற்றுக்கிறதுனால அவர் இருக்கிறாருங்கிறத வந்து ஊர்ஜிதப்படுத்த முடியாது. ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது எல்லாத்தையும் கடந்து தான் ஏற்றுட்டீங்கனாலும் சரி, சாதாரண மனிதனே போற்றுவர் போற்றுட்டும் புழுதிவாரி தூற்றுவர் தூற்றுட்டும்னு இருக்கும்பொழுது எல்லாத்தையும் கடந்து உள்ளவர் அல்லவா கடவுள். அதனால தானே கடவுள்னு சொல்கிறோம். ஸ்பேஸ் டைம் என்று நாலு வகையான டைமென்ஷன், ஸ்பேஸில் மூணு, நீளம் அகலம் உயரம், லெங்த் பிரெத் டெப்த், அந்த மூன்று பரிமாணங்கள் இருக்கின்றன. அதே தவிர காலம் என்ற ஒரு பரிமாணம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஸோ இந்த நாளை தவிர இன்னும் ஆறு பரிமாணங்கள் இருப்பதாக விஞ்ஞானியும் சொல்கிறது. இப்போ 10 டைமென்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். ஆனால் அந்த ஆறு பரிமாணங்கள் என்பது என்ன என்று நமக்கு தெரியாது. விஞ்ஞானிகளுக்கும் அவற்றை என்ன என்று சொல்வதற்கு கூட இதுவரையில் அவர்களுக்கு ஒரு எட்டவில்லை. ஏனென்று பார்க்கும்போது அந்த ஆறு பரிமாணங்கள் என்பது தனக்குள்ளேயே சுழன்று விட்டது என்று சொல்கிறது. தே ரீகால் அப்பான் தெம்செல்ஸ். மற்ற நான்கு பரிமாணங்களும் வெளியிலே வளர்ந்தன, ஆனால் பிக்பேங்கில் வளர்ந்துருச்சு. ஆனால் அந்த பிக்பேங் தியரி, ஸ்டார்டிங் தியரி, அப்போது ஆறு பரிமாணங்கள் மட்டும் தனங்களுக்குள்ளேயே சுருண்டு கொண்டன அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பரிமாணம் அவங்களுக்கும் தெரியாது. ஸோ இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்கும் பொழுது நான் நினைக்கிறேன், அவர்கள் ஏற்றுக்கொள்வதாலேயோ ஏற்றுக்கொள்ளாதனாலேயோ கடவுளின் இருப்பை ஊர்ஜிதப்படுத்தப்படுவதில்லை. ஏன்னா அந்த தளத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். நீங்கள் அவருடைய குழந்தை என்று ஒரு நிலையிலே நாம் கடவுளை நினைக்கும் பொழுது அவர் நமக்குள்ளே பிரசன்னமாவதை நம்முடைய சித்தம் உணர்கிறது. கடவுள் இங்கே இருக்கிறார் என்று நாம் நினைக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய அன்பு ஆசீர்வாதங்கள், அவருடைய கரங்கள் நமது உச்சந்தலையை தொடுவது போன்ற உணர்வதை மறுக்க இயலாது. மற்றும் நீங்கள் ஏற்கனவே கூறிய போல அவர்கள் பல காலகட்டங்களில் வெவ்வேறு நிலையில் இருந்தாலும் கூட இறுதி காலகட்டங்களில் அவர்கள் நிச்சயமாக ஒரு வயதின் பிடியிலோ அல்லது நோய்களின் பிடியிலோ அல்லது ஒரு வகையான இயலாமையின் பிடியிலோ வரும்பொழுது நிச்சயமாக அவர்களுடைய மனம் என்பது அவர்களுடைய புத்தியையும் தாண்டி அவர்களுடைய வழக்கமான சிந்தனைகளையும் தாண்டி விடுபட்டு ஒரு கடவுளை நோக்கி திரும்புகிறது, ஆன்மீக ரீதியாக திரும்புகிறது என்பது முற்றிலும் உண்மை. அதை பல்வேறு விஞ்ஞானிகளுடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்கிறோம். அறிவியல் என்பது ஒரு தளம், அது வலது பக்கம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம், அல்லது இடது பக்கம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். விஞ்ஞானம் என்பது மற்றொரு தளம். தே ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர். ஒரு கேக் எடுத்து நம்ம சாப்பிட்றோம், அறுத்து சாப்பிட்றோம். அந்த கேக் எடுத்து சாப்பிட்றதோ ஒரு பீஸ் வந்து சயின்ஸ், இன்னொரு பீஸ் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதனால தான் சொல்லுகிறோம் தே ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர், காம்ப்ளிமெண்டரி ரியாலிட்டி. விஞ்ஞானம் என்பது ஆன்மீகத்தின் நிரப்பி. ஒரு ஃபுல் சைக்கிளில் இப்போ எடுத்துட்டிங்கன்னா அது மிச்சம் இருக்கிறது அதுதான், அப்படி வச்சுக்கலாம். அதனால தான் அவங்க வந்து சயின்ஸ் விதவுட் ரிலிஜன், சயின்ஸ் விதவுட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் லேம், ஸ்பிரிச்சுவாலிட்டி விதவுட் சயின்ஸ் இஸ் பிளைண்ட் என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்ற விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைய உலகத்தினுடைய சூழ்நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க ஏற்கனவே அடிக்கடி வலியுறுத்தி கொள்வதை போல அது சார்ந்த ஒரு அனுபவங்களை இந்த உலகத்திற்கு தர வேண்டிய கட்டாயம் பொறுப்பு நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கும் இருக்கிறது.
இப்ப நிறைய மதங்கள் இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒரு மத கோட்பாடை பின்பற்றுறாங்க. சில பேர் வந்து எல்லாத்தையுமே நல்லதையும் சரி கெட்டதையும் சரி இறை நம்பிக்கையிலே விட்டுறாங்க. இன்னும் சில பேர் வந்து இயற்கையை நம்புறவங்க என்ன பண்றாங்க, இயற்கையில எல்லாமே அழகழகா வரிசையா, ஐன்ஸ்டீன் தான் அவர் தான் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா, இயற்கையில வந்து அழகா வரிசை கிரமமா அடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. அந்த மாதிரி இயற்கையில வந்து நம்பிக்கை உடையவர்கள் வந்து நீ என்ன பண்ணாலும் என்ன கும்பிட்டாலும் என்ன பண்ணினாலும் இயற்கையில நடக்கிறது நடந்துதான் தீரும், அதை கண்டிப்பா நிறுத்த முடியாது அப்படிங்கிறாங்க. அப்ப இயற்கை வேற இறை வேறையா?
அதாவது இறைவன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நம்மள மாதிரிதான், நாம வந்து பிறப்பு இறப்புங்கிற ஒரு சைக்கிள்ல வந்து மாட்டிக்கிறோம். பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியிலே இந்த உடலை விட்டோன்னா இன்னொரு உடல் அப்படின்னு போயிட்டே இருக்கும்னு சொல்றது. அதாவது கீதையில சொல்லப்படுது இந்த உடல் என்பது ஒரு ஒரு காஸ்டியூம், ஒரு சட்டை, அதை எவ்வளவு ஒரு பேண்ட், ஒரு ட்ரெஸ், அதை கழட்டி நம்ம போட்டுறோம், அப்புறம் இன்னொரு ட்ரெஸ் எடுக்கிறோம். உடனே உடனே இந்த அந்த ட்ரெஸ் வந்து மாத்திக்கலாம், இந்த ட்ரெஸ் மாத்தோம், ஒன்ஸ் யூஸ் அண்ட் த்ரோ இந்த பாடி. ஒரு தடவை விட்டுட்டு போனோம்னா அவ்வளவுதான். அது திரும்பி வந்தவங்களை பத்தி நம்ம ஏற்கனவே மரணத்துக்கு அப்பால் அப்படிங்கிற நிகழ்ச்சியில பேசியிருக்கோம், அது வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ். பட் ஒருவேளை ஆன்மா பர்மனண்டா போயிருச்சுன்னா மறுபடியும் அந்த பாடி யூஸ்லெஸ், இட் ஷுட் பி த்ரோன் அவே, இட் ஷுட் பி பர்ன்ட். ஆகவே அந்த பிறப்பு இறப்புக்கு வந்து அப்பாற்பட்ட ஒரு நிலையில தான் நம்ம கடவுளை வச்சிருக்கு. அப்பாற்பட்டவர் கடந்து உள்ளவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் நிச்சயமாக அவர் நேரடியாக வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் தலையிடுறதில்ல, இயற்கை நேரடியாகவோ எதிலும் தடையிடுறதில்ல. ஆனால் அந்த அவரை நோக்கிய உங்களுடைய பிரார்த்தனைகள், அவரை நோக்கி நம்மளுடைய எண்ண குவிப்பு, அது நமக்கு நல்லது செய்யும். ஏன்னால் நம்மளுடைய எண்ணங்கள் தானே அல்டிமேட்டா நமக்கு வந்து நல்லது செய்யுது. நல்லது நினைச்சிட்டே இருக்கோம், அது எப்படி நமக்கு வந்து கெட்டது கிடைக்கும், கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. கெட்டது நினைச்சிட்டே இருக்கவங்களுக்கு எப்படி நல்லது கிடைக்கும்? இது வந்து மேலோட்டமா பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய கெட்டது செய்யறவங்களுக்கெல்லாம் நிறைய செல்வம் குவியற மாதிரியும் அவங்களுக்கு இதாக அதிகமாக இருக்க மாதிரியும் இருக்கும். பட் நான் வந்து ஒரே நேரத்தில் நம்ம சொல்ல முடியாது. ஒரு மரத்தை வந்து வைக்கிறதுக்கான ஒரு விதையை நடுறோம், விதைகிறத வந்து போடும்பொழுது ஓவர் நைட்டில் அடுத்த நாளில் வராது, அதுக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றி உரமாக அது இதில் பண்ணிட்டு பண்ணுறோம். ஆனால் ஒரு செயலை நம்ம நல்ல காரியம் செஞ்சோம்னா அதுக்கும் பலன் வந்து உடனே கிடைக்காம இருக்கலாம், அது ரொம்ப வருஷமாகும். அது கெட்டது செஞ்சாலும் அதே தான் அதோடைய பலன். அது நம்மளுடைய ஞான மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்பொழுது இது எல்லா மதத்தினருக்கும் எல்லா சாராருக்கும் பொதுவானது. அவங்க என்ன சொல்றது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அவருடைய பலாபலன்கள் நம்மையே சாரும். நம்ம நல்லது செஞ்சோம்னா வினை விதைத்தவன் வினை எதுப்பான் அப்படிங்கிற நம்மளுடைய அருமையான தமிழ் பழமொழியில எல்லா 1000 கோடி அர்த்தங்கள் பொதிந்து விட்டன. எல்லாத்துடைய தத்துவம், உலக மொழிகளில் இருக்கக்கூடிய அத்தனை தத்துவமே அந்த ஒரே வார்த்தையை நம்ம தமிழுக்கும் வச்சுட்டாங்க. தினை விதைத்தவன் தினை இருப்பான், வினை விதைத்தவன் வினை. இது வந்து கர்ம விதிக்கு ஒரு அற்புதமான ஒப்பற்ற உதாரணம். நாம வந்து உலகத்துல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு சமுதாயத்துக்கு அவசியமானது, அதை செயல்படுத்தக்கூடிய பொறுப்பு அரசு அப்படின்னு வச்சிட்டோம்னா கூட இவற்றை எல்லாம் தாண்டி மனித மனங்களிலே வேல்யூ சிஸ்டம் என்பது ஊடுருவி இருக்குமானால், நல்லது நாம் செய்வோமானால் நல்லதே நாம் அனுபவம் செய்வோம், மாறாக கெடுதலான விஷயங்களை செய்யும் பொழுது, கெடுதலான செயல்களை செய்யும் பொழுது அதனுடைய பலன் நமக்கே வந்து சேரும் என்ற ஒரு அறிவு நிலை, ஞான நிலையை நாம் எட்டும் பொழுது சற்றே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இவற்றையெல்லாம் கடந்து நாம் ஒரு அற்புதமான ஒரு நிலையை நாம் இந்த உலகத்தில் படைக்க மாட்டோமா? அப்போ ஒவ்வொரு மனிதனும் மாறிக்கொண்டால் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிகட்ஸ் வேர்ல்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்கிறோம். சுய பரிவர்த்தனை, சுய மாற்றமே உலக மாற்றத்தை கொணரும். இப்படி ஒவ்வொருவரும், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், 700 கோடி மனிதர்கள் மாந்தர்கள் பூமியில் வசிப்பதாக சொல்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு மனிதனும் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய டோட்டல் லாண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும்? இப்படித்தான் ஒரு காலத்தில் இருந்தது, அதைத்தான் நாம் பொன்னுலகம் என்று சொல்லுகிறோம். இதே பூமியில் அது வகையான ஒரு கோல்டன் ஏஜ் வேர்ல்டாக இந்த உலகம் இருந்தது. அது பிற்பாடு அந்த வேல்யூ சிஸ்டம் என்பது கரோடாகுது. அது வந்து இறங்கும் பொழுது மனித மனங்களில் அசுத்தம், அதாவது கோபம், பொறாமை, காமம், பேராசை இந்த மாதிரியான சொல்றோம் இல்லைங்களா, ஃபைவ் வைசஸ் அட்டாச்மெண்ட் ஈகோட்டிசம் இவையெல்லாம் வரும்பொழுது அது சார்ந்த மற்ற பல்வேறு வகையான குறைபாடுகள் தென்பட்டு இறுதியாக ஒரு வீழ்ச்சியை நோக்கிய பயணத்தின் முடுக்கத்தை ஏற்படுத்துவதாக நமது வேல்யூ கரோஷன் விழுமிய அரிப்பு சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு விழுமிய அரிப்பு, அதாவது கெடுதல் வீழ்ச்சி, கெட்ட குணங்கள் அதிகமாகி நல்ல குணங்கள் வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. அதனால தான் சொல்லுவாங்க கெட்ட விஷயங்களை பண்றவங்களும் அப்படி இப்படின்னு திட்டாங்க கூட நல்ல கர்மங்களை செய்யறவங்க நல்ல செயல்களை செய்யறவங்கள அவர் எங்கெங்க பொழைக்க தெரியாது சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் இருந்துட்டு இப்படி எல்லாம் காரியங்கள் பண்ணாரு மகாத்மா காந்தி. இன்றைக்கு ஏன் நாம் போற்றுகிறோம் மகாத்மா காந்தின்னு பார்க்கும்போது அவருடைய வேல்யூஸ் இந்த சமுதாயத்துக்கு இந்தியாவுக்கு அவர் எப்படி எதை ஆதாரமாக முன்வைத்தார், ஒரு பெரிய தளத்தை அமைத்து கொடுத்து சென்றார். சத்தியம், ட்ரூத் அண்ட் நான் வயலன்ஸ், அது ரெண்டுமே வந்து அவருடைய பில்லர்ஸ். இந்தியன் டெமோக்ரஸிங்கிறதே வந்து இன்றைக்கு நாம் இந்திய ஜனநாயகம் என்று சொல்கிறோம். இவருடைய ஆதார ஸ்தம்பமாக இருப்பதே இரண்டும் தானே, சத்தியமேவ ஜெயத்தே என்று சொல்கிறோம். ட்ரூத் அண்ட் நான் வயலன்ஸ், அஹிம்சை, செகுலாரிசம், எல்லா பிலீஃப் சிஸ்டம் நம்பிக்கை என்பது இறைவன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, அதில் வெவ்வேறு பாட்டலில் போட்டுறோம். அதாவது சீரடி சாய்பாவுடைய போதனைகளில் நாம் படித்து கொண்டிருக்கும் போது ஒன்று நம்மை உள்ளத்தை தொட்டது. ஏனென்றால் கடவுள் என்பவர் தண்ணீரை போன்றவர், ஒவ்வொருவரும் ஒரு பாட்டில் எடுத்துக்கொள்ள செல்கிறார்கள், அது மாதிரி ஒவ்வொரு பிராண்டட் போட்டுக்கிறாங்க, இது என்னுடைய பாட்டில், இது உன்னுடைய பாட்டில். உண்மையில் அது உள்ளார்ந்த அந்த தண்ணியை குடிச்சு பார்த்தோம்னா எல்லாம் ஒரே தண்ணி தான், ஒரே ஆற்றுலேருந்து எடுத்த தண்ணி தான். அந்த ஒரு நிலை நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லக்கூடியது, நல்லது கெட்டதே இல்லை அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த சமுதாய வீழ்ச்சி மட்டுமே ஒரு பதிலாக அமையும். அவங்களுக்கு வந்து நல்லது கெட்டது எதுன்றலாம் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அப்படிப்பட்ட பேசுறவங்களுக்காக தான் நம்ம சட்ட ஒழுங்கெல்லாம் வச்சிருக்கோம். ஏன்னா அவங்க பாட்டில் ஏதோ ஒன்று செஞ்சு போட்டு நல்லது இல்லை கெட்டது இல்லைன்னு எல்லாம் சொல்லக்கூடாதுல்ல, அடுத்தவங்களுக்கு துன்பம் தரக்கூடிய விஷயங்களை செய்வது கெட்டது. எல்லோருக்கும் நல்லது செய்பவர்களுக்கு நல்லது, இதுதான் அந்த எழுதப்படாத ஒரு லா அண்ட் ஆர்டர், இட் இஸ் இன்ஹெரிட்டட் இந்தியன் டிஎன்ஏ. இப்போ நம்ம இயற்கையை பற்றி எது நடந்ததோ அதை நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம், நாம் வந்து அந்த வலி வந்து குறைக்கப்படும். உதாரணமாக எனக்கு ஒரு நோய் வருவதாக நாம் நினைத்துக்கொள்வோம், அந்த நோய் வந்து தாக்கினாலும் கூட என்ன நாம் மெடிடேஷன் பண்ணாலும் என்ன இது பண்ணோம்னா அது மாற்ற முடியாது அப்படிங்கிறது ஒரு நியதி. ஏனென்றால் அதனுடைய பலா பலன்களையும் நான் இந்த உடம்பு எடுக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னதை போல இத்தனை இன்பங்கள் இத்தனை துன்பங்கள். உதாரணமாக ஒரு மனித வாழ்க்கையில் ஆவரேஜாக பார்த்தோம்னா ஒரு 180 கோடி செகண்ட், ஒரு 70 வருஷம் வாழ்றேன்னா ஒரு 180 கோடி செகண்ட் வந்து எனக்கு கிடைக்குது. அதில் வந்து 60 கோடி மூச்சு, 60 கோடி சங்கல்பம் எண்ணங்கள், 60 crore thoughts, ஒரு 50 கோடி மூச்சு, அதாவது கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மூச்சு மூலதனமாக வைத்து 50 கோடி மூச்சு அதை வச்சுட்டு 60 கோடி எண்ணங்கள் இதை வச்சுட்டு 180 கோடி செகண்டுகளோட நான் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நடமாடும் கஜானா நான். அப்போ இதில் வந்து இத்தனை இன்பத்தை நான் அனுபவிக்க வேண்டும், இத்தனை துன்பத்தை நான் அனுபவிக்க வேண்டும், இத்தனை துன்பங்கள் என்னுடைய உடலால் வரக்கூடியவை, இத்தனை துன்பங்கள் இந்த சமுதாய பொல்யூஷன் அதெல்லாம் சமுதாயத்திலிருந்து நமக்கு வர்றது, ஆக்சிடென்ட் சமுதாயத்திலிருந்து வர்றது, சுனாமி, இதெல்லாம் பிரகிருதி என்று சொல்கிறோம். ஆக்சுவலாக சமுதாயங்கிறத விட இந்த இயற்கை இந்த நேச்சர் அதன் மூலமாக கிடைக்கிறது என்று, அப்புறம் உறவுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய அத்துன்பங்கள், இப்படி பல்வேறு வகையில் அந்த துன்பம் என்பது 6 வகையான பரிமாணத்தில் டிஸ்ட்ரிபியூட்டட் அல்லது இன்பங்களாக இருந்தாலும் சரி 6 கோணத்திலிருந்து அறுகோணம் அந்த ஒரு நிலையிலிருந்து நமக்கு கிடைக்கிது. நம்மளுடைய ஓன் மைண்ட் அது பார்த்தீங்கன்னா அது சிலருக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கும், சிவனேன்ட்டு இருப்பாங்கம்பாங்க, ஆனால் சிலருக்கு வந்து அலைபாய்ந்து கொண்டே இருக்கும், ஒரு இடத்துல உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அது அதை எடுத்துட்டோம்னா ஒரு பெரிய விஷயம் அப்நார்மல் சைக்காலஜி. ஸோ அது வந்து மனம் ரீதியான துன்பங்களை கொடுக்கக்கூடியது அல்லது இன்பங்களை கொடுக்கக்கூடியது. உடல் சார்ந்தது, நோய் நொடிகள் வருது, நல்லா கட்டான உடல் சில பேருக்கு இருக்கும், ஆரோக்கியம் இருப்பாங்க, அது எல்லாமே உடல் சார்ந்த விஷயங்கள். ஸோ இப்படி அந்த துன்பம் என்பது இன்பம் என்பது இரண்டுமே வந்து ஒரு 6 நிலையை சார்ந்ததாக நம்ம வைத்துக்கொள்ளலாம். அப்படி இருக்கும் பொழுது எதுவாக இருந்தாலும் எனக்கு நடப்பது நடந்தே ஆகும், அது எழுதப்படாத நியதி, நிச்சயமாக அது மாற்ற முடியாது. ஆனால் அந்த வழிகளிலிருந்து நான் விடுபடலாம் அல்லவா, என்னுடைய நோக்கம் என்னுடைய என்ன எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்ததுன்னு நான் கேட்டுட்டு இருக்கிற விட எனக்கு வந்தது ஒரு சாதாரண விஷயம், இந்த பக்கம் நான் கடவுளை வச்சிருக்கேன், இந்த பக்கம் வந்து பிரச்சனை வச்சிருக்கேன், நீங்களே சொல்லுங்க பிரச்சனை பெருசா கடவுள் பெருசா? ஐயோ இந்த பிரச்சனை பெருசுன்னு நான் போய் கடவுள்கிட்ட சொல்கிறேன், அப்போ அவர் வந்து சிரிக்கிறாருன்னா நான் இங்கே இருக்கேன்ல உன் பக்கத்துலேயே நான் இருக்கேன்ல, அப்போ வந்து அப்போ நான் வந்து என்ன பண்ணணும், இந்த பிரச்சனைகிட்ட போய் சொல்லணும் என்னுடைய கடவுள் வந்து பெரியவர்னு சொல்லணும். ஆனால் நாம் பண்ணுறது என்ன, நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், என்னுடைய பிரச்சனையை எடுத்துகிட்டு கடவுள்கிட்ட போய் கடவுளே இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிற. ஆனால் உண்மையில் நான் என்ன சொல்லணும், இந்த கடவுளை எடுத்துட்டு நான் கொண்டு போய் பிரச்சனை முன்னால் வச்சுட்டு என்னுடைய கடவுள் வந்து பெரியவர்னு பிரச்சனைகிட்ட சொல்லணும். பிரச்சனைங்கிறது வந்து ஒரு உயிரில்லாத நினச்சிக்கணும், அதுவே நம்ம நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு உண்மை கடவுள் இருக்காருங்கிற ப்ரூஃப்க்கு அதே காரணம். நாம் வந்து நமக்கு தெரியும் பிரச்சனைங்கிறது ஒரு அக்ரிணை, அதுகிட்ட போய் சொன்னோம்னா அது தெரியாது. ஆனால் கடவுள் என்பவர் நாம் சொல்லக்கூடியதெல்லாம் கேட்கக்கூடியவர், ஒன்றுமில்லை ஒரு நான் ஒரு கடவுள் இல்லைங்கிற ஒரு மறுப்பில் இருக்கிறவரை வந்து அடிபட்ட என்ன பண்ணுறாரு ஐயோன்னு சொல்கிறாரு, அவர் கடவுளைங்கிறது மறுத்துடுறாரு, ஐயோனாவே கடவுளேன்னு தான் அர்த்தம். வலி தாங்க முடியாத நிலை வரும்பொழுது வி ஆர் ஒயர்டு டு காட், கடவுளோட நம்ம இணைக்கப்படுகிறோம். மின் கம்பத்தில் வந்து மின்னில் சுவிட்ச் போடுறோம்ல, வலிங்கிறது ஒரு சுவிட்ச், சந்தோஷமாக இருக்கும்போது கடவுள் நினைக்க மாட்டான், வலி வரும்போது ஒரு சுவிட்ச் போட்டோம்னா உடனே ஒரு பெண் முள்ளு குத்துச்சுன்னா அது ஒரு வலி. மூளையில் வந்து ஒரு கம்பி இரும்பு கம்பி பாஞ்சிருச்சு, ஒரு பீனியாஸ் கீச். அப்படியே ஒரு நடந்து போகிறார் ரோட்டில், தலைக்குள்ளே ஒரு 5 inch ராடு வந்து உள்ளே போந்துருச்சு. ரயில் ரோடு ஒர்க்கர் பீனியாஸ் கீச் அப்படியே நடந்து போகிறார். அது போய் ஆச்சரியப்பட்டு எப்படா இவ்வளோ தூரம் நடந்து வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு டாக்டர். சும்மா அப்படியே நடந்து வந்துட்டேன் டாக்டர், எனக்கு கடவுளேன்ட்டு வந்துட்டேன் அப்படின்னார். அப்புறம் அவர் வந்து அவர்கள்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது மூளையில் வந்து ஒரு 75% காலி மூளை. அதாவது அருமையான வின்சென்ட் ஹெச் கேடிஸுடைய புத்தகம் வித் பிரெயின் டெஸ்ட்ராய்டு தே லிவ் அண்ட் திங்க், அதில் அப்படியே வருது. அப்போது அவருடைய அந்த பீனியாஸ் கேஜ் இறந்துட்டார். அவர் நேச்சுரலாக ரொம்ப வருஷமாக இருந்தார். அந்த பயங்கரமான ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவர் ரொம்ப வருஷமாக இருந்தார். அவர் இறந்ததுக்கப்புறம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி மியூசியத்தில் அவருடைய மண்டையோட்டை வச்சுட்டாங்க. அந்த ராடு வந்து உள்ளே போனோம், 5 inch ராடு, 5 feet 5 inches எவ்வளோ பெருசாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ரயில் ரோட்லேருந்து ஒரு தண்டவாளம் பேர்ந்து அப்படியே பூந்துருச்சு அவருக்கு தலைக்குள்ளே. ஸோ அந்த ராடு அவருடைய மூளை ரெண்டுமே வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி மியூசியத்தில் இன்றைக்கும் வைத்திருக்காங்க. ஸோ இது வந்து அவருக்கு நடந்தது. அந்த நேரத்தில் அவர் வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி நடந்துட்டு போனோம் அப்படின்ட்டு. எந்த நம்பிக்கையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அது ஒரு விஷயம் தானே. அப்போ ஐயோன்னு சொல்கிறவங்க தேர் ஆட்டோமேட்டிக்லி கனெக்டட் டு காட், அதே ப்ரூஃப் தானே. அவங்க இல்லாட்டிக்கு ஐயோன்னு சொல்லிடக்கூடாது. வழி என்பது உண்மையில் கடவுளை அடைவதற்கான ஒரு வழி என்று தான் நான் நினைக்கிறேன். ரெண்டு வகையான பிரசாதம் நம்ம போற்றக்கூடியதாக இருக்கு. ஒன்று கடவுள் கொடுக்கக்கூடிய பிரசாதம், தியானம் செய்யும் பொழுது மனசுக்குள்ள ஒரு மகரந்தமான ஒரு மகிழ்ச்சி பரவுவது உணர்றோம், அது ஒரு வகையான பிரசாதம். கோயிலுக்கு நிறைய போகிறோம், அல்லது வேறு ஏதாவது எந்த அவங்கவுங்க வழிபாட்டுக்குரிய தலங்களுக்கு போகிறோம், அங்கே போகும்போது ஏதோ ஒன்று கொடுப்பாங்க அவங்க சாப்பிட்றதுக்கு, அதாவது கடவுளுக்கு படைச்சிட்டு அதை கொண்டு போய் கொடுப்பாங்க, அது ஒரு வகையான பிரசாதம். கடவுள் தரக்கூடிய பிரசாதம் புலன்கடந்த பேரின்பம், அதைத்தான் அத்தீந்திரிய சுகம் என்று சொல்கிறோம். அது வந்து கடவுள் தரக்கூடிய பிரசாதம். வாழ்க்கை என்பது ஒரு பிரசாதத்தை நமக்கு தருகிறது, அதுதான் வலி. சில பேருக்கு வந்து வாழ்க்கையுடைய பிரசாதத்தில் வலி வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா வலி ரொம்ப அனுபவிச்சிருப்பாங்க, துன்பங்கள்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் கடவுளுடைய நினைவில் வந்து அவங்க பஞ்சு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மலை போல் வந்தது, கடுகு போல் மாறிவிட்டது. எங்கே? கடவுளுடைய அனுகிரகத்தால், கடவுளுடைய நினைவால். கடவுள்ங்கிறது ஜி பூம்பா பண்ணிட்டு அப்படியே மரமா மறந்துடமா மறைஞ்சு சொல்ல மாட்டார், அதுக்குள்ளேயே இருந்தாகணும், அதையும் தாண்டி ஆகணும். ஆனால் அந்த மனதிற்குரிய உரத்தை, அந்த தைரியத்தை, அந்த சக்தியை, அந்த ஆன்மா உயிர் கடவுளை நினைப்பது மூலம் பெறுகிறது. அப்படி பெறுவதைத்தான் நம்ம வந்து அனுபூதி என்று சொல்கிறோம். அனுபூதி, அட்டைன்மெண்ட், பிராப்தி. இது வந்து எல்லா அதுலேயும் எல்லாத்தையும் கிடைக்கணும். கடவுளை வந்து ஒளிமயமாக நினைக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. ஜோதி ஸ்வரூபம், அந்த ஆனந்த ஸ்வரூபமான கடவுள்கிட்ட மனசை ஒப்படைக்கும் போது மலைமாறு இருக்கிற விஷயங்கள் கூட நமக்குள்ளே வந்து அப்படியே ஒரு கடுகை விட சின்ன விஷயங்களாக மாறும். ஏனென்று பார்க்கும் பொழுது ஹிந்தியில் ஒரு பாட்டு இருக்கு, பாத் படாகை அப்படின்ட்டு, குதாசே ந போலோ அப்படின்னு. பிரச்சனை பெரிது என்று கடவுளிடம் சொல்லாதீர்கள், பிரச்சனையிடம் சொல்லுங்கள் என்னுடைய கடவுள் பெரியவர் என்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு இந்தி சாங் இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு சாங். ஆகவே அந்த ஒரு மனநிலை என்பது நிச்சயமாக விஞ்ஞானத்தை பற்றிய, ஆன்மீகத்தை பற்றிய பொதுவான இரண்டுக்கும் ஒரு சமநிலை புள்ளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அவசியமாக இருக்கிறது. ஆகவே ஆன்மீகம் என்பது ஒரு தத்துவம், விஞ்ஞானம் என்பது இன்னொரு தத்துவம். தன்னை பற்றி அல்லது தன்னை மையமாக வைத்து இந்த நாம் வாழுகின்ற இந்த நாடகத்தை பற்றி, அதாவது இந்த உலகத்தை பற்றி ஒரு பிரமிப்பு ஊட்டுகின்ற ஒரு விஷயம், அதுதான் விஞ்ஞானம், அதுதான் ஆன்மீகம். இரண்டுக்கும் நிச்சயமாக ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கிறது, முடிவு புள்ளி இருக்கிறது. ஆனால் நிச்சயம் இரண்டுக்கும் ஒரு சந்திப்பு புள்ளியும் இருக்கிறது. அறிவியல் கண்டுபிடிப்புகள் எப்படி பிரமிப்பை கொடுக்கின்றனவோ நீங்கள் யோசித்து பார்க்கலாம். அறிவியல் என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறதோ அது எல்லாமே நெகட்டிவாக தான் போயிடுது. மனசு கிளியராக இருந்தால் தானே அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் ஆகும். ஸோ இட் இஸ் அ டபுள் எஜ்டு நைஃப், டபுள் எஜ்டு வெப்பன். தனக்கும் வந்து தீங்கு திறக்கூடியது, மற்றவங்களுக்கு தீங்கு குறி செய்யக்கூடியது. அந்த ஒரு தீங்கு செய்யாத நிலையை அடைய வேண்டுமென்றால் மனம் பலப்பட வேண்டும். மனம் பலப்பட வேண்டும் என்றால் புத்தி எவ்வளவு ஸ்திரமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ விஞ்ஞானத்தின் வலுவால், அதை போலவே மனித மனங்களை ஆன்மீகம் அல்லது தியானத்தின் மூலமாக பலப்படுத்த வேண்டும். அதற்கான தருணம் இதுவே ஆகும்.
இறை நம்பிக்கையா இருந்தாலும் சரி, இயற்கையில நம்பிக்கை வச்சிருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நம்பிக்கையின் பால் தான் இந்த மனித இனம் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கறத அழகா சொல்லிட்டீங்க. கருத்துக்களுக்கு நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி, வணக்கம்.
அறிவியலும் ஆன்மீகமும் உரையாடலின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். பங்கேற்றவர் ராஜயோகி காளிதாஸ் அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.
நண்பர்களே, வான் அலைகளில் உலாவரும் நிகழ்ச்சியினை கேளுங்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் நமது பல்கலைக்கழகத்தின் இணையதளமான அக்ரிடெக் போர்ட்டலிலும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. நீங்கள் விரும்பும் நேரத்தில் விரும்பும் இடத்தில் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சிகளை கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் கருத்துக்களையும் தெரியப்படுத்துங்கள். அஞ்சல் முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. இன்னும் வசதியாக அலுவலக நேரத்தில் நீங்கள் நம்மோடு தொலைபேசியிலும் தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண் 0422-243105. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.